முதலாம் அத்தியாயம். இளமைப் பருவமும் வாலிபமும் வமிசமும் ஆரம்ப ஜீவியமும். இரட்டைப் பிள்ளைகளான எலன் கோல்டும் எலிசபெத்தும் ராபர்ட் யூனிஸ் ஹார்மன் குடும்பத்தில் பிறந்த எட்டு பிள்ளைகளுள் இளையவர்கள். அவர்கள் மெயின் மாகாணத்திலிருக்கும் போட்லண்டுக்கு மேற்கில் சுமார் 10 மைல்களுக்கு அப்பாலிருக்கும் கோர்ஹம் கிராமவாசிகள். அவர்கள் 1827 நவம்பர் 26 பிறந்தார்கள். அவ்விரட்டை பிள்ளைகளின் இளமைப் பருவத்தில் ஹார்மன் குடும்பம் தங்கள் தந்தை தொப்பி வேலை செய்து கொண்டிருந்த போட்லாண்டு நகரில் போய் குடியிருந்தது. ராபர்ட் ஹார்மன் சத்தியசாந்தன் என பெயர் பெற்றவரும் ஊக்கமுள்ள உத்தம கிறிஸ்தவ பக்தனுமானவர். அவர் மனைவியும் அவ்வாறே எளியோர் வறியோரின் நிர்பந்தங்களை நீக்குவதற்கான சகல முயற்சிகளிலும் உற்சாகமாய் முற்பட்டு நின்றவரும் சர்க்குணம் படைத்தவருமானதோர் உத்தம கிறிஸ்தவர். இருவரும் மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் சபை அங்கத்தினராயிருந்து பாவிகளை குணப்படுத்தும் வேலையிலும் தேவனுடைய வேலையை கட்டுவதிலும் சிறந்து விளங்கினர். 40 ஆண்டுகளாய் அவர்கள் இத்தகைய ஊழியம் செய்தனர். இக்காலத்தில் அவர்கள் தங்கள் மக்கள் யாவரும் மனந்திருந்தி குணப்படுவதைக் கண்டு பெருவகையடைந்தனர்.
அவர்கள் எளிமையான நிலைமையிலிருந்தாலும் முயற்சியுடையராயும் பிறர் உதவியை நாடாதவராயும் இருந்தனர். நியூ இங்கிலாந்திலுள்ள பூர்வ குடும்பங்களை புகழ்பெறச் செய்த அபூர்வ லட்சணங்களாகிய கடவுள் வணக்கமும் பெற்றோர் பக்தியும் இளமையில் உறுதியாய் உணர்ந்தவர். உலகில் மிக்க பிரபலமான ஊழியர்களின் குணங்களில் காணப்பட்ட உண்மை, ஜாக்கிரதை முதலிய பாடங்கள் இவர்கள் போதனையினாலும் சாதனையினாலும் மக்களுக்கு விளங்கின. பெற்றோர் இருவரிடத்திலும் அதிகப்படியான சரீர சகிப்பினை உண்டு. மக்கள் இவ்வசீர்வாதத்தையும் அத்துடன் தாயினிடம் விசேஷமாய்ச் சிறந்து விளங்கிய ஜாக்கிரதையையும் குணசீலத்தையும் ஆளும் திறமையையும் சுதந்தரித்துக் கொண்டனர். பெரியதோர் துரதிஷ்டம். எலனுடைய சரீரமும் மனமும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வளப்பட்டது. குழந்தையாயிருக்கும்போதே அவர் படிப்பின் மீதுள்ள ஓர் வாஞ்சையையும் நுட்ப அறிவையும் நல்ல ஞாபக சக்தியையும் காண்பித்தார். அவர் நம்பிக்கையில் களிகூறும் தன்மையுடையவராய் சங்கப்பிரியமும் தைரியமும் தீர்க்கமும் ஊக்கமும் உள்ளவர். பெற்றோர் அவரை குறித்து விசேஷமாய் கவனிப்பதும் அவரின் பிற்கால ஜீவியத்தை குறித்து மேன்மையாய் எண்ணிக்கொள்வதும் இயல்பே. அப்படியிருக்க 9 வயதில் அவருடைய ஜீவியத்தின் பாதையில் குவித்து வைத்திருப்பதாய்க் காணப்பட்ட சாதாரண பாலிய இன்பங்கள் திடீரென முடிவடைந்தன. பள்ளித்தோழியான ஓர் சிறு பெண் ஏதோ ஓர் அற்பக் காரியத்தில் கோபமாய் ஓர் கல் விட்டெறிய அது அவர் மூக்கில் பட்டு மூக்கெலும்பு முறிந்தது. அப்படு காயம் அவர் உருக்குலைந்து போகச் செய்தது மாத்திரமல்ல, அது மரணாபத்தான நோய்க்கிடமாகி அதனிமித்தம் அவர் 7 ஆண்டுகள் கஷ்டப்பட்டார். 7 வாரங்களாய் அவர் மரணமயக்கமாய்க் கிடந்து பின்பு அதனின்று தமக்கு நேர்ந்த துரதிஷ்டத்தையும் அதன் கேடுகளையும் குறித்து சிந்திக்கும் கவலைக்குள்ளாகினார். வாழ்வின் நோக்கங்கள் ஊனமடைதல்.
அவர் பாலியமாயிருந்தும் தமது வாழ்வின் நோக்கங்கள் தொலைந்து போனது போர்க்காணப்பட்டதிலிருந்து உண்டான ஆசாபங்கத்தை குறித்து அவருடைய பெற்றோர் எவ்வளவாய் துன்புற்றார்களோ அவ்வளவாய் அவர் துன்புற்றார்.
பெலமும் தைரியமும் மனமகிழ்ச்சியுமுள்ள பிள்ளையாயிருப்பதற்கு பதிலாக அவர் பெலவீனமும் கோழை நெஞ்சமும் மனமடிவும் உள்ளவரானார். ஆனால் அவருடைய மனதிலும் இருதயத்திலுமுள்ள சிறந்த குணங்கள் ஒழியவில்லை. வாழ்வின் சாதாரண சுகங்களையும் ஒருவேளை பிராணலையும் கூட இறந்து விடுவோமோ என்னும் பயம் அவருடைய கவனத்தையும் பரலோகத்தின் மேலான சந்தோஷங்களுக்கு நேராய் திருப்பிற்று. இயற்கையிலேயே அவர் உரோசமும் மிகுந்த மன நேர்மையுமுடையவராதலின் ஜீவியத்தின் சோதனைகளை சகிக்கத்தக்கதாகவும் வரப்போகும் உலகத்திற்கு தம்மை ஆளாக்கத்தக்கதாகவும் தமக்கு வேண்டிய தேவ கிருபையையும் இரக்கத்தையும் அவர் அவ்வளவு பாலியத்திலேயே உணர்ந்தார். இயல்பான தமது பூரண வைராக்கியத்துடன் அவர் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை தழுவிக்கொண்டு பாலிய பருவத்தின் துவக்கத்திலேயே அவர் தமது பக்திக்கும் சன்மார்க்க ஒழுக்கத்திற்கும் பேர் போனவரானார். இவ்வனுபோகத்தை குறித்து அவர் எழுதினதாவது:
இந்த என் நிர்பாகிய நிலைமையில் என் வாழ்நாட்களை கடத்துவது சாத்தியப்படவில்லை. ஆதலின் ஜீவனோடிருப்பதில் எனக்கு ஓர் இன்பமும் இல்லை. நான் உயிரோடிருக்க பிரியப்படவும் இல்லை. ஆயதமில்லாததினால் மரிக்கவும் பயப்பட்டேன்.
பெற்றோரை அடிக்கடி சந்திக்க வந்தது சிநேகிதரெல்லாம் என் பேரில் பரிதாப்பட்டு எனக்கு தீங்கிழைத்த அச்சிறுமியின் தந்தைக்கு விரோதமாய் வியாச்சியம் செய்யும்படி போதனை செய்தனர். ஆனால் அவ்வித நடவடிக்கையின் மூலமாய் என் சுகமும் இயல்பான என் முகத்தோற்றங்களும் திரும்ப எனக்கு கிடைக்குமாயின் பிரயோஜனமுண்டு. ஆனால் அது கூடாததாகையால் அவர்களை விரோதிகளாக்காதிருப்பதே மேன்மையென சமாதானத்தை கருதி என் தாயார் சொன்னார். மரணத்தை எதிர்பார்த்தல். இக்காலத்தில் ஆண்டவர் என்னை மரணத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். குடும்ப சந்திப்பிற்கு வரும் கிறிஸ்தவ சிநேகிதர் மரிப்பதை குறித்து என் தாயார் என்னிடம் பேசினதுண்டாவன கேட்பார்கள். இவ்வார்த்தை என் செவியில் விழுந்ததினால் எனக்கு மிகுந்த ஆத்திரமுண்டாயிற்று. நான் ஒரு கிறிஸ்தவளாக விரும்பினதுமன்றி என் பாவ மன்னிப்புக்காக மிகவும் ஊக்கமாய் மன்றாடினேன். அதனால் நான் மனசமாதானம் பெற்று நான் இயேசுவை நேசித்தது போல யாவரும் அவரை நேசிக்க வேண்டுமென்று விரும்பினேன். நான் மெல்ல மெல்ல படிப்படியாய் பலமடைந்து என் பாலிய சிநேகிதருடன் கூடி விளையாடத்தக்கவளான போது ஒருவனுடைய தோற்றமுமே அவனுடைய கூட்டாளிகளின் கூட்டுறவை வித்தியாசப்படுத்துமென்னும் கசப்பான பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு ஆபத்து நேரிட்ட காலத்தில் என் தந்தை ஜியார்ஜியாவில் இருந்தார். அவர் திரும்பி வந்தபோது என் சகோதர சகோதரிகளை அரவணைத்து அன்பின் முத்தமிட்ட பிறகு என்னை விசாரித்தார். நான் வேட்கி சற்று பின்னிட்டு மறைந்து நிற்கையில் என் தாயார் என்னை சுட்டிக் காண்பித்தார். ஆனால் என் சொந்த தந்தையோ என்னை இனம் தெரிந்து கொள்ளவில்லை. சில மாதங்களுக்கு முன் சுகமும் சந்தோஷமுமாய் விட்டுப்போன எளன் பிள்ளை என்னும் சிறுமி நான்தான் என அறிவது என் தந்தைக்கு கஷ்டமாயிருந்தது. இது எனக்கு மிகுந்த விசனத்தை உண்டாக்கிற்று. இருதயம் உடைவுற்றவளாயிருந்தும் முகமலர்ச்சியாயிருக்க பிரயாசப்பட்டேன். பள்ளிக்கூடம் போக எடுத்த முயற்சிகள் இதற்குப் பின் 2 ஆண்டுகளாய் எலன் பிணியாளியாகவே இருந்தார். அவருக்கு மூக்கினால் சுவாசிக்க முடியாது. என்றாலும் கல்வி கற்க வேண்டுமென்னும் தீர்மானமுடையவராய் அவர் பள்ளிக்கூடம் போவதற்கு பல தடவை பிரயத்தனப்பட்டார். ஆனால் அவர் படிக்கக் கூடாதபடி அவருடைய நரம்புகள் மிகவும் பலவீனமடைந்திருப்பதுமன்றி படித்தவைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும் கூடாதிருந்தது. இனி அவர் படிக்கப் பிரயாசப்படுவதில் யாதொரு பிரயோஜனமும் இல்லை என்றும் நற்சுகமடைய மட்டும் அவர் பள்ளிக்கூடம் போகக்கூடாதென்றும் உபாத்திமாரும் பெற்றோரும் கற்றோரும் கண்டார்கள். அதன்பின் இன்னொரு தடவை பள்ளிக்கூடம் போக எத்தனித்தார். அதுவும் அவருடைய சுகத்திற்கனுகூலமாய்க் காணப்படாததினால் இனி பிரயாசப்படுவது அவருக்கு பிராணாபத்தாயிருக்குமென்று புலப்பட்டது. ஆகவே கற்க வேண்டுமென்னும் எண்ணத்தை மனவெறுப்புடன் அவர் விட்டுவிட வேண்டியதாயிற்று. 12 பிராயத்திற்குப் பின் அவர் ஒருபோதும் பள்ளிக்குப் போகவில்லை. இதுவே அவர் அடைந்த கஸ்தியிலெல்லாம் மிகப்பெரிய கஸ்தி. கொடிய இச்சோதனையை குறித்து பின்னால் அவர் எழுதினதாவது:
பலவீனத்திற்குட்பட்டு என் படிப்பை நிறுத்த வேண்டுமென தீர்மானிப்பதும் கல்வி அடையலாம் என்னும் பெரிய எண்ணத்தை விட்டுவிடுவதும் என் பாலிய ஜீவியத்தின் கடும் போராட்டமாயிருந்தது. பாண்டித்தியம் பெற விரும்பின என் ஆசைக்கோரளவில்லை. நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கைகளெல்லாம் தவறிப்போனதைப் பற்றியும் என் வாழ்நாளெல்லாம் நான் நோயாளியாயிருக்க வேண்டுமென்பதைப் பற்றியும் நான் சிந்தித்தபோது மிகவும் கலங்கினேன். எனக்கு இப்படி லபித்ததைப் பற்றி நான் வெறுப்புற்று சில வேளைகளில் கடவுள் என்னை இவ்விதமாய் துன்பப்பட விட்டதைப் பற்றி அவருடைய திருவுளச் செயலுக்கு விரோதமாய் முறுமுறுத்தேன். நான் நோய்பட்டிருந்த காலத்தில் இரட்சகரின் அன்பைப் பற்றி நான் மகிழ்வுற்றிருந்த என் மகிழ்ச்சியான நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது. உலகில் சகஜீவியாய் வாழலாம் என்னும் நம்பிக்கை அற்றுப்போயிற்று. பரலோகம் எனக்கு அடைபட்டது, போர்காணப்பட்டது.